அகதி என்று அடையாளம் காணப்பட்ட ஒருவர் ஆஸ்திரேலியாவுக்கு வெளியே இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோமே. அவரை இங்கு அழைத்து வருவது தற்போது இயலாத காரியம். ஆனால் அரசு நாளை ஒரு புதிய திட்டத்தை அறிவிக்க உள்ளது. இந்த திட்டத்தின்படி அகதி ஒருவரை ஆஸ்திரேலியாவில் வாழ்கின்ற ஒருவர் அல்லது ஒரு அமைப்பு அல்லது ஒரு தொழில் நிறுவனம் அகதியை இங்கு அழைத்து வரலாம். ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை, அந்த அகதியை இங்கிருப்பவர்கள் ஸ்பான்சர் செய்ய வேண்டும். அகதி ஒருவரை ஆஸ்திரேலியாவுக்கு கொண்டு வந்து அவரை குடியமர்த்த அரசுக்கு தற்போது $60,000 செலவாகிறது என்று அரசு மதிப்பிடுகிறது. எனவே $60,000 வரை செலவழித்து ஸ்பான்சர் செய்ய விரும்புகின்ற ஒருவர் அல்லது ஒரு அமைப்பு அல்லது ஒரு தொழில் நிறுவனம் அகதி ஒருவரை இங்கு அழைத்து வரலாம் என்கிறது அரசு. இப்படி 1,000 அகதிகள் வரை தனியார் ஸ்பான்சர்ஷிப் மூலம் நாட்டிற்கு அழைத்து வரும் திட்டம் ஒன்றை அரசு நாளை அறிவிக்கப் போகிறது. SBS வேர்ல்டு நியூஸிடம் இந்த தகவலை வெளியிட்ட துணை குடிவரவுத்துறை அமைச்சர் அலெக்ஸ் ஹாக் அவர்கள் இந்த திட்டம் எப்படி செயல்படும் என்று விளக்கினார்.
We want to see those businesses that want to make their philanthropic contributions or their corporate social responsibility obligations matter and make a difference to the lives of new Australians, and there's plenty of those businesses that exist.
அகதி ஒருவரை ஸ்பான்சர் செய்ய ஏன் $60,000 வரை செலுத்த வேண்டும் என்ற ஒரு கேள்வி எழுப்பலாம் இல்லையா? அரசின் விளக்கம் இப்படி அமைகிறது. அகதி ஒருவருக்கான விமான கட்டணம், அவர் வருமுன் செய்ய வேண்டிய மருத்துவ பரிசோதனைக்கான செலவு, அடுத்து விசாவிற்காக அவர் செலுத்த வேண்டிய $19,000 கட்டணம், சென்ட்ரலிங்கில் அகதி ஒருவர் நிதி உதவி பெறுவதாயின் சென்ட்ரலிங்குக்கு பாண்ட் என்ற பெயரில் $20,000 முன்பணம் செலுத்த வேண்டும். இப்படியான இந்த செலவுகள் அனைத்தையும் கூட்டி பார்த்தால் $60,000 என்று பட்டியல் நிற்கிறது. ஆனால் தொழில் நிறுவனங்கள் வேலை தரும் பட்சத்தில் அகதியாக வருவோருக்கு சென்ட்ரலிங்கின் நிதியுதவி தேவைப்படாது. எனவே அகதியாக வருகின்ற ஒருவர் அரசின் நிதியுதவியை சார்ந்து வாழும் போக்கு தடைபடும் என்று அமைச்சர் ஹாக் அவர்கள் புதிய திட்டத்தை நியாயப்படுத்துகிறார்.
The idea is, of course, to have that support there provided by business groups who may know refugees in different camps that they want to bring out, who have the skills and will be looking for those refugees with particular skills that might have synergies in better finding a job in Australia.
இப்படி 1,000 அகதிகளை தனிநபர்கள் அல்லது தொழில் நிறுவனங்கள் அல்லது அமைப்புகள் ஸ்பான்சர் செய்தால் அரசுக்கு ஆண்டுக்கு $5 million நிதி செலவு குறையும் என்றும், 1,000 அகதிகளை தனியார் அழைப்பதன் மூலம் அரசு ஆண்டுக்கு 1,000 அகதிகளை நேரடியாக ஏற்கும் செலவை குறைத்துக் கொள்ளும் என்றும், அந்த எண்ணிக்கையை குறைத்துக் கொள்ளும் என்றும் அரசு அறிவித்துள்ளது. ஆனால் இந்த திட்டம் தற்போது விமர்சனத்தை எதிர்கொள்கிறது. அகதியை ஸ்பான்சர் செய்யும் திட்டம் நல்ல திட்டமாகப்பட்டாலும் கூட அரசு ஒவ்வொரு ஆண்டும் ஏற்றுக்கொள்ளும் அகதிகளின் எண்ணிக்கையை குறைப்பது கவலைக்குரிய ஒன்று என்கிறார் ஆஸ்திரேலியன் நேஷனல் யூனிவர்சிட்டியில் பணியாற்றும் குடிவரவுத்துறை தொடர்பான ஆய்வாளர் ஹென்றி ஷெரல் அவர்கள்.
We need to be really careful. I think private sponsorship should come from the community, from society, from businesses, but it should definitely be in addition to what the government already does. And I think it's really troubling if these places come out of the existing humanitarian program, because what it looks like from the outside is this is a cost-saving measure.
ஜூலை 1-ஆம் தேதி முதல் அரசின் அகதிகளை தனியார் ஸ்பான்சர் செய்யும் திட்டம் நடைமுறைக்கு வருகிறது. இது நாடாளுமன்றத்தில் வாக்கெடுப்பு இல்லாமலேயே நடைமுறைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அகதிகளை ஸ்பான்சர் செய்ய அரசு தனியாரை அல்லது தொழில் நிறுவனங்களை அல்லது தனியார் அமைப்புகளை கேட்பது நல்ல அம்சம் அல்ல என்கிறது எதிர்க்கட்சியான லேபர் கட்சி. குறிப்பாக அகதிகளுக்காக செலவிட வேண்டியது அரசுதானே தவிர தனியார் அல்ல என்று லேபர் கட்சியின் குடிவரவுத்துறை தொடர்பான அறிவிப்பாளர் ஷேன் நியூமன் குறிப்பிடுகிறார். தனியார் அகதிகளை ஸ்பான்சர் செய்யும் திட்டம் நல்லதே என்றாலும் அரசு அகதிகளின் எண்ணிக்கையை குறைப்பது நல்லதல்ல என்கிறார் ஆய்வாளர் ஷெரல் அவர்கள்.
I think it's quite easy to see how if this is successful at 1,000 places, why not in the future, why not increase that to 2,000, 3,000, 5,000 in another attempt to save money? And that, I think, would be extremely detrimental to Australia's humanitarian tradition.